தவக்காலம் நான்காம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
என் அன்பு தாயாய் துணையாகவா.
எனதருமை அன்புள்ளங்களே, தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறை லேத்தாரே சண்டே, அதாவது மகிழும் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். வாழ்வின் ஒவ்வொரு நாளும் மகிழ்வில் நிறைந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஏக்கமும் கனவும் நம் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. ஆனால் மனிதராய் பிறந்த நமக்கு இது சாத்தியம் அல்ல. துன்பமும் இன்பமும் மகிழ்வும் மனம் உடைதலும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கை. நம்மை துயரத்தில் ஆழ்த்தும் பெரும்பாலான விடயங்கள் உறவுகளை மையப்படுத்தியவை என்பதும் நாம் அறிந்த உண்மை. உறவை மையப்படுத்தி சொல்லப்பட்டுள்ள காணாமல் போன மகன் உவமை இன்றைய நற்செய்தியாக தரப்பட்டுள்ளது. அன்பு இதயங்களே, இந்த உவமையால் தூண்டப்பட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறுக்கு முந்தைய இரு நாட்களை மன்னிப்பின் விழாவென கொண்டாடுமாறு ஈராண்டுகளுக்கு முன் அழைப்பு விடுத்தார். கடந்த ஈராண்டுகளாக பொருளுள்ள முறையில் நடைபெற்ற இந்த விழா இவ்வெள்ளி சனி ஆகிய இரு நாட்கள் கத்தோலிக்க உலகெங்கும் கொண்டாடப்பட்டது. மன்னிப்பின் விழாவை அறிமுகம் செய்து வைத்தபோது திருத்தந்தை கூறிய சொற்கள் இதோ.
வெள்ளி சனி ஆகிய இரு நாட்களில் ஆண்டவருக்கென 24 மணி நேரத்தை ஒதுக்கி நாம் மனமாற்றத்திற்கான சிறப்பு நேரமாக அதை செலவிடுவோம். இதை நாம் மன்னிப்பின் விழா என்று கொண்டாடுவோம். காணாமற் போன மகன் திரும்பி வந்தபோது அதை ஒரு விழாவாக கொண்டாடிய தந்தையைப் போல ஆண்டவர் நமக்கு வழங்கியுள்ள மன்னிப்பை நாம் கொண்டாட வேண்டும்
என்று இந்த விழாவிற்கு அழைப்பிதழ் அனுப்பினார் திருத்தந்தை.
அன்பு நெஞ்சங்களே, காணாமற் போன மகன் உவமை பொதுவாக ஊதாரி மகன் உவமை என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த உவமையை ஊதாரி மகன் உவமை என்று சொல்வதற்கு பதில் ஊதாரி தந்தை உவமை என்று சொல்வதே பொருத்தமாக தெரிகின்றது. பின் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல், வருங்காலத்திற்கு சேமித்து வைப்பதை பற்றி யோசிக்காமல் வீண் செலவு செய்யும் ஒருவரைத்தான் ஊதாரி என்று கூறுகின்றோம். தனக்கு கிடைத்த சொத்தை தாறுமாறாய் செலவு செய்த இளைய மகன் ஊதாரிதான். அதேபோல் வயது முதிர்ந்த காலத்தில் தன் பாதுகாப்பிற்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் தன் சொத்தை பகிர்ந்தளித்த தந்தையும் ஊதாரிதானே. திரும்பி வந்த மகனை எவ்வித நிபந்தனையுமின்றி ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தலைகால் புரியாமல் அவன் மீது அன்பு காட்டும் தந்தை ஒரு ஊதாரிதானே. மனம் திருந்தி வந்த மகன் மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சி செய்தபோது அதை இடைமறித்து ஒரு விழாவை துவக்கி வைத்த தந்தையை ஊதாரி தந்தை என்று அழைக்காமல் வேறு எவ்விதம் அழைப்பது?
என் அன்பு தாயாக என காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே.
அன்பு இதயங்களே, ஜப்பான் நாட்டில் பணியாற்றி வரும் அருள்பணி வில்லியம் கிரிம் அவர்கள் ஞாயிறு மறைவுரைகளை வலைத்தளத்தில் வழங்கி வருபவர். இந்த ஞாயிறுக்கென அவர் வழங்கியுள்ள மறைவுரையில் ஊதாரி தந்தை உவமையை புதிய கோணத்தில் சிந்திக்க தூண்டுகின்றார். தந்தையின் ஊதாரித்தனம் அவர் காட்டிய மன்னிப்பில் வெளிப்படுகிறது என்று அருள்பணி கிரிம் அவர்கள் கூறியுள்ளார். வீட்டை விட்டு வெளியேறிய இளைய மகனை தந்தை எப்போது மன்னித்தார் என்ற கேள்வியை எழுப்பி அதற்கு பின்வருமாறு அவர் விடையளிக்கின்றார்.
இளைய மகன் வேறொரு நாட்டில் பசியால் துடித்தபோது தந்தை அவரை மன்னித்தாரா? இல்லை, தன் மகனுக்கு என்ன நேர்ந்ததென்று தெரியாமல் அவர் தவித்தாரே தவிர அந்நேரத்தில் அவர் மன்னிக்கவில்லை.
பசியால் துடித்த மகன் மறுபடியும் தன் தந்தையின் இல்லத்திற்கு செல்வேன் என்று தீர்மானித்த போது அவருக்கு மன்னிப்பு கிடைத்ததா? இல்லை.
தந்தையிடம் திரும்பி வந்து தன் குற்றங்களை கூறியபோது மகன் மன்னிக்கப்பட்டாரா? இல்லை. மகன் சொல்ல வந்ததை தந்தை செவிமடுத்ததாகவே தெரியவில்லையே. விருந்துக்கு ஏற்பாடு செய்வதிலேயே அவரது முழு கவனமும் இருந்ததை தவிர மன்னிப்பை பற்றி அவர் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை.
அவ்வாறெனில் எப்போது மன்னிப்பு வழங்கப்பட்டது? அன்பு இதயங்களே, இளைய மகன் வீட்டை விட்டு வெளியேறிய போதே அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுவிட்டது. அவரோடு சேர்ந்து தந்தையும் வீட்டை விட்டு வெளியேறி வாசலில் காத்து கிடந்தாரே. தன் சொத்தை மட்டுமல்லாமல் மன்னிப்பையும் வாரி வழங்கிய ஊதாரி தந்தையின் உச்சநிலை பாசம் அதுதான்.
அன்பு நெஞ்சங்களே, பாவம் ஒன்று நிகழும் வேளையிலேயே மனம் பதைபதைத்து மன்னிப்பை வழங்க விரைந்து வருபவர் நம் விண்ணக தந்தை என்பதை இயேசு இவ்வோமையில் சித்தரிக்கின்றார். மன்னிப்பு வழங்குவதில் மனம் தளராத விண்ணக தந்தையை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லி வரும் கருத்து இதோ.
மன்னிப்பு வழங்குவதில் தந்தையாம் இறைவன் எப்போதும் சலிப்படைவதே இல்லை. மன்னிப்பு கேட்பதில் நாம் தான் சலிப்படைந்து விடுகின்றோம். எனவே சலிப்பின்றி நம் தந்தையை அணுகிச் செல்ல துணிவோம்
என்று திருத்தந்தை அடிக்கடி கூறி வருகின்றார்.
தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையைப் போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே.
அன்பு நெஞ்சங்களே, காணாமற் போன மகன் ஓமையை இன்றைய சூழலில் பொருத்தி பார்க்கும்போது நெருடலான பல பிரச்சனைகள் நெஞ்சை சுடுகின்றன. இந்த பிரச்சனைகளில் ஒன்றை வெளிச்சம் போட்டு காட்ட ஒரு சிறு கதை உதவும். இலக்கியத்தில் நொபெல் பரிசு வென்ற அமெரிக்க எழுத்தாளர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதிய த கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் என்ற சிறுகதையில் இடம்பெறும் ஒரு நிகழ்வு இதோ.
ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த தந்தை ஒருவருக்கும் பாக்கோ என்ற அவரது டீனேஜ் மகனுக்கும் இடையே உறவு முறிந்தது. வீட்டை விட்டு வெளியேறிய பாக்கோவை தேடி அலைந்தார் தந்தை. இறுதியில் அவர் ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மத்ரித் சென்று தேடினார். பல நாட்கள் தேடியவின் ஒரு நாள் செய்தித்தாளில் விளம்பரம் ஒன்று வெளியிட்டார். பாக்கோ, மொந்தானா ஹோட்டலில் என்னை சந்திக்கவா, உனக்காக நான் செவ்வாய் மதியம் அங்கு காத்திருப்பேன், அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிட்டன, இப்படிக்கு அப்பா என்ற வார்த்தைகள் அவ்விளம்பரத்தில் காணப்பட்டன. செவ்வாய் மதியம் மொந்தானா ஹோட்டலுக்குச் சென்ற அப்பாவுக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. 800 அதிகமான இளையோர் ஹோட்டலுக்கு முன் திரண்டிருந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை வரவழைக்கப்பட்டது. பாக்கோ என்பது ஸ்பெயின் நாட்டில் பலரும் பயன்படுத்தும் ஒரு செல்ல பெயர். அங்கு வந்திருந்த அனைவருமே பாக்கோ என்ற பெயர் கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அனைவருமே அப்பாவுடன் ஏற்பட்ட மோதலில் வீட்டை விட்டு வெளியேறியவர்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் தந்தையை எதிர்பார்த்து அங்கு காத்திருந்தனர் என்று ஹெமிங்வே அவர்கள் தன் சிறுகதையை முடித்துள்ளார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த கதைக்கு பெரிய விளக்கங்கள் தேவையில்லை. இன்றும் நமது குடும்பங்களில் நிகழும் உறவு பிரச்சனைகளால் நகரங்களில் தொலைந்து போகும் எத்தனையோ இளையோரை குறித்து நாம் நன்கு அறிவோம். குடும்பங்களில் ஏற்படும் உறவு முறிவுகளால் வீட்டில் இருந்த வண்ணம் அல்லது வீட்டை விட்டு வெளியேறி காணாமல் போகும் மகன், மகள், பெற்றோர், கணவன், மனைவி, வயதான தாத்தா, பாட்டி என்று இந்த பட்டியல் மிக நீளமானது. அன்பர்களே, தவக்காலம் ஒப்புரவின் காலம். இரக்கத்தின் யூபிலி ஆண்டில் நாம் கடைபிடிக்கும் தவக்காலம் இந்த உறவு முறிவுகளை குணமாக்க தகுந்ததொரு காலம். அன்பு இதயங்களே, உறவு முறிவு மட்டுமே ஒருவர் காணாமல் போவதற்கு காரணமல்ல என்பதை நமது ஊடகங்கள் தினமும் நமக்கு உணர்த்தி வருகின்றன. இலங்கை உள்நாட்டு போரினால் காணாமல் போனோரை உறவினர்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர் என்பது அண்மைய ஆண்டுகளில் ஊடகத்தில் நாம் அடிக்கடி வாசிக்கும் ஒரு செய்திதானே.
போர்ச்சூழல், கடத்தல் போன்ற கொடிய காரணங்கள் ஏதுமின்றி காணாமற் போகும் பலரும் உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன் ஊடகத்தில் வந்த மற்றொரு செய்தி இது. சிவம் சிங் என்ற 13 சிறுவன் மாலையில் வீட்டுப்பாடம் செய்து கொண்டிருந்தான். திடீரென எழுந்து, அம்மா, நான் கடைக்கு போய் மிட்டாய் வாங்கிவிட்டு வந்து பிறகு வீட்டுப்பாடம் செய்கின்றேன் என்று கூறியபடி தாயின் அனுமதிக்கு கூட காத்திருக்காமல் போனவன்தான். இன்னும் திரும்பவில்லை. இது நடந்து 6 ஆகிவிட்டன. சிவம் சிங் திறந்தபடியே விட்டு சென்ற பாட புத்தகங்களை அதே இடத்தில் காத்து வருகின்றனர் பெற்றோர். அப்புத்தகங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்று அச்செய்தியில் கூறப்பட்டிருந்தது.
அன்பு இதயங்களே, சிவம் சிங் கடைக்கு போன வழியில் ஒரு விபத்தில் தன் உயிரை இழந்தான் என்ற செய்தியை இந்த பெற்றோர் கேட்டிருந்தாலும் பரவாயில்லையோ என்று எண்ண தோன்றுகின்றது. மரணம் ஒரு பயங்கர இழப்பு என்றாலும் மகனுக்கு என்ன ஆயிற்று என்பதையாவது அந்த பெற்றோர் அறிந்திருப்பர் இல்லையா? இப்போதோ எவ்வித தகவலும் இல்லாமல் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த இளம் பெற்றோர் அனுபவிக்கும் நரக வேதனை மிக கொடியது.
அன்பு இதயங்களே, ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் மட்டும் 50,000-க்கும் அதிகமான குழந்தைகள் எவ்வித தடயமும் இன்றி காணாமல் போகின்றனர் என்றும், இவர்களில் பெரும்பாலானோர் பெண் குழந்தைகள் என்றும் கேள்விப்படுகின்றோம். ஐநா மனித உரிமைகள் அவை கூட்டத்தில் அதிர்ச்சி தரும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு தகவலின்படி பாலியல் வர்த்தகத்திற்கென 500,000 சிறுமியரையும் இளம் பெண்களையும் கடத்தி விலைவேசும் கும்பல்கள் 136 நாடுகளில் உள்ளன என்று தெரிய வந்துள்ளது. இவை வெறும் எண்ணிக்கைகள் அல்ல. காணாமற் போன இப்பெண்கள் அவரவர் குடும்பங்களில் வேதனை நிறைந்த வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளனர் என்பதே உண்மை.
அன்பு இதயங்களே, மார்ச் 8 வருகிற செவ்வாய் அன்று மகளிர் உலக நாளை சிறப்பிக்கவிருக்கின்றோம். பிறப்பிலிருந்து பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்டு மனித சமுதாயம் என்ற காட்டில் காணாமல் போகும் பெண்களை இறைவனின் திருமுன் கொணர்வோம். பாகிஸ்தானில் பெண்களின் கல்வி உரிமைக்காக போராடிய இளம்பெண் மலாலா யூசுப் சாய் அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அடிப்படைவாதிகளால் குண்டடிப்பட்டும் இன்று உலக அரங்கில் தலைநிமிர்ந்து வாழும் இந்த இளம்பெண் தன்னை பற்றி கூறிய அற்புத சொற்களோடு நம் சிந்தனைகளை நிறைவு செய்வோம்.
குண்டடிபட்ட பெண் என்று நினைவுகூறப்படுவதை நான் விரும்பவில்லை. எழுந்து நின்ற பெண் என்று நினைவுகூறப்படுவதையே நான் விரும்புகின்றேன்
என்பன இளம்பெண் மலாலாவின் நம்பிக்கையூட்டும் சொற்கள். காணாமல் போன மகனை விட திரும்பி வந்த மகனே உலக மக்களின் உள்ளங்களில் வாழ்கின்றார். அதேபோல் இவ்வுலகில் நசுக்கப்பட்டு காணாமல் போகும் பெண்கள் மீண்டும் எழுந்து நிற்பதை நாம் உலக மகளிர் நாளன்று கொண்டாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.